SBS தமிழ்.
இன்னும் சில தினங்களில் நாம் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கும் 2019 எனும் இந்த ஆண்டிற்கு விடை கொடுத்து 2020 எனும் புதியதோர் ஆண்டில் கால் பதிக்க உள்ளோம். இந்த வேளையில் இந்த 2019 ஆண்டில் இலங்கையில் பல முக்கியமான சம்பவங்கள், அரசியல் நிகழ்வுகள், இயற்கை அனர்த்தங்கள் என பல்வேறு விடயங்கள் நடந்தேறியுள்ளன. இதில் சில விடயங்கள் தொடர்பில் இலங்கையின் மீது உலகின் பார்வை திரும்பியது எனலாம். அவ்வாறான சம்பவங்களில் மிக முக்கியமானவற்றை அல்லது அவற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவற்றை நாம் ஒரு தடவை மீட்டி பார்ப்பது பொருத்தமானதாக அமையும். அந்த வகையில் இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சி இது தொடர்பில் அமைகின்றது. தமிழர் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் புதிய அரசியலமைப்பு ஒன்றின் உருவாக்கம் தொடர்பிலான இடைக்கால அறிக்கை ஒன்றை அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் இலங்கை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த புதிய அரசியலமைப்பின் இடைக்கால அறிக்கையில் பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றினார் ரணில் விக்ரமசிங்க. பல்வேறு ஆலோசனைகளை உள்ளடக்கிய இந்த இடைக்கால அறிக்கை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்றதோடு பாராளுமன்றமே அதனை தீர்மானிக்கும்
என்றார்.
நாட்டை பிளவுபடுத்தும் எந்த ஒரு விடயமும் இதில் இல்லை. மதங்களை இல்லாது செய்யும் எந்த விடயமும் இதில் குறிப்பிடப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். இதன் பின்னர் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் உரையாற்றினார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 40th கூட்டத்தொடர் பிப்ரவரி மாத இறுதி வாரத்தில் ஜெனீவாவில் துவங்கியது. இதன்போது இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பஜ்லட் அவர்கள் இலங்கை தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் சர்வதேச மனித உரிமை சட்ட மீறல்கள், சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் என்பவை தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்கு கலப்பு நீதிமன்ற பொறிமுறையை உருவாக்குவதற்கான சட்ட தேவையை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். பொறுப்புக்கூறல் பொறிமுறையை உருவாக்குவதில் அரசாங்கம் பாரிய தாமதத்தை காட்டுவதாக சுட்டிக்காட்டிய அவர், 2015 ஆண்டிலிருந்து இலங்கை அரசாங்கம் ஐநா மனித உரிமை அலுவலகத்துடனும் ஐநா மனித உரிமை பொறிமுறையுடனும் இணைந்து செயற்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த 40th கூட்டத்தொடரில் 2015 ஆண்டு மற்றும் 2017 ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஐநா தீர்மானத்தின் தொடர்ச்சியாக இம்முறை 40-1 என்ற புதிய தீர்மானம் கொண்டுவரப்பட்டு இலங்கை அரசுக்கு மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தை நிறைவேற்ற மேலும் 2 கால அவகாசம் வழங்கப்பட்டது. இது தொடர்பில் வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
எங்களுக்கு பொறுத்தவரையிலே 4 செய்யாத ஒன்றை 2 மேலும் கொடுப்பதால் முறைப்படுத்தப்படாது என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் எங்களுடைய ஜனாதிபதியே கூறியிருக்கின்றார், எந்த விதமான விசாரணைகளையும் எங்களுடைய போர் வீரர்களுக்கு எதிராக எந்த விதமான ஒரு விசாரணையையும் நடத்த நாங்கள் விடமாட்டோம் என்று. அவ்வாறான பேச்சுக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது மேலும் மேலும் அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுப்பதாலே எந்த விதமான நன்மைகளும் பெறப்போவதில்லை.
ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் தேவாலயங்கள் மற்றும் பிரபல நட்சத்திர ஹோட்டல்களில் இடம்பெற்ற 8 தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் வெளிநாட்டவர் உட்பட 250 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தும் 500 மேற்பட்டவர்கள் காயமும் அடைந்தார்கள். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகின் பார்வையினையும் இலங்கையின் பக்கமாக திருப்பியது. இந்த சம்பவங்களுக்கு ISIS அமைப்பு உரிமை கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த குண்டுபிடிப்பு சம்பவங்களை அடுத்து இலங்கை முழுவதிலும் ஓர் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற வகையிலும் சந்தேகத்தின் பேரிலும் நாடு முழுவதும் பலர் கைது செய்யப்பட்டார்கள். ஆயுதங்களும் மீட்கப்பட்டன. இந்த சம்பவங்களை அடுத்து விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட அப்போதைய அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இந்த துன்பியல் சம்பவம் தொடர்பில் மிகவும் மனவருத்தம் அடைவதாகவும் படையினர் இது தொடர்பில் துரித விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தினை அரசியல் வேறுபாடின்றி பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் வெளியிட்டார்கள். அத்தோடு இந்த சம்பவங்களுடன் சில முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பிருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை அடுத்து கிழக்கு மற்றும் மேல் மாகாண ஆளுநர்கள் உட்பட அரசில் அங்கம் வைத்த அனைத்து முஸ்லிம் அமைச்சர்களும் தமது அமைச்சு பதவிகளை இராஜினாமா செய்தார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்ற சில நாட்களின் பின்னர் சில இடங்களில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக வன்முறைகளும் இடம்பெற்றன. இந்த நிலையில் படையினரின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உதவியாக அரசு அவசர கால சட்டத்தினை பிறப்பித்தது. இலங்கையின் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் போதைப்பொருள் பாவனை மற்றும் விநியோகத்தை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருந்தார். இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளிலும் பெருமளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் உள்நாட்டவர்கள் மாத்திரமின்றி பல வெளிநாட்டு பிரஜைகளும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் மீண்டும் போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு அதனை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு எடுத்த தீர்மானத்திற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலிருந்தும் மனித உரிமை அமைப்புகளிடமிருந்தும் பல்வேறு கண்டனங்கள் எழுந்தன. இதேவேளையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் நால்வருக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற முயற்சித்த வேளையில் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கொன்றின் அடிப்படையில் இது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை அதிபரின் அழைப்பை ஏற்று குறுகிய நேர பயணமாக ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அவருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் இந்த பயணத்தின் போது இலங்கையின் அரசியல் முக்கியஸ்தர்கள் பலரை சந்தித்து பேசியிருந்தார். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் இரு நாட்டு தொடர்புகளை வலுவடைய செய்வதற்கு இரு அரச தலைவர்களும் இணக்கம் தெரிவித்ததாக இலங்கை அதிபரின் ஊடகப்பிரிவு வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பயங்கரவாத தாக்குதலின் காரணமாக பதற்ற நிலை காணப்படும் இந்த சூழ்நிலையில் தனது நாட்டிற்கு வருகை தந்து உலகத்தினருக்கு வழங்கிய நற்செய்தி தொடர்பில் இலங்கை அதிபர் இந்திய பிரதமருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் மேலும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான முக்கியஸ்தர்களையும் சந்தித்து பேசியிருந்தார். யுத்த காலத்தின் போது காணாமல் போனவர்களது உறவினர்களின் போராட்டம், அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பிலான போராட்டம், அரசினால் விடுவிக்கப்பட்ட காணிகளை தவிர ஏனைய பொதுமக்களின் காணிகளில் இருந்தும் படையினரை வெளியேறுமாறு கோரும் போராட்டங்கள் என பல்வேறு போராட்டங்கள் இந்த 2019ஆம் ஆண்டிலும் தொடர்ந்தது. இந்த நிலையில் காணாமல் போனோர் உறவினர் சங்கத்தின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் OMP எனப்படும் காணாமல் போனோர் தொடர்பிலான அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் August 24ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்ட பின்னர் அங்கு உரையாற்றிய காணாமல் போனோர் பணியகத்தின் தலைவர் சாலிய பீரிஸ்,
This office which we start today is for you who are the members of the family.
எமது அலுவலகத்தினால் உங்களுக்கு கிடைக்கும் உதவி திட்டங்களினால் உங்களது வலிகளை போக்க முடியாது. எமது பணியகத்தின் பிரதான பணியாக இருப்பது உண்மையில் காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்பதனை கண்டுபிடிப்பதாகும் என்று குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் சிவில் விமான சேவையின் புதியதோர் அத்தியாயமாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் October 17ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இலங்கையின் 3வது சர்வதேச விமான நிலையமாக யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் தற்போது காணப்படுகின்றது. யாழ் விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் 3 கட்டமாக இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டதுடன் இதற்கு இந்திய அரசும் நிதியுதவி வழங்கியிருந்தது. யாழ் சர்வதேச விமான நிலைய துவக்க விழாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான மாவை சேனாதிராஜா உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
இந்த விமான நிலையம் இந்த பிரதேசத்து மக்களுக்கு போக்குவரத்தில், அவர்களுடைய பயண காலத்தில் சர்வதேசத்துடன் இணைக்கப்படுகின்ற, குறிப்பாக இந்தியாவுடன் இணைக்கப்படுகின்ற ஒரு சேவை ஆக இது மிளிரும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு பெரும் உதவியாக இருக்கின்றது.
இலங்கையின் 8வது அதிபரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் November 16ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பு செப்டம்பர் மாதம் வெளிவந்த பின்னர் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது. வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு கட்சிகள் சார்பாகவும் சுயேட்சையாகவும் 35 பேர் வேட்பாளராக களத்தில் இறங்கினார்கள். இதில் தமிழ் முஸ்லிம் வேட்பாளர்களும் உள்ளடங்கியிருந்தார்கள். 35 பேர் களமிறங்கியிருந்த போதிலும் தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் பிரதான போட்டிகள் அமைந்திருந்தன. இந்த நிலையில் 6 தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து முக்கியமான தமிழர் கோரிக்கைகளை முன்வைத்து அதன் அடிப்படையில் ஒருவருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்த முயற்சியில் 5 கட்சிகள் ஒன்றிணைந்தன. இருந்த போதிலும் பின்னர் அந்த கட்சிகள் தனித்தனியாக தமது முடிவுகளை அறிவித்தன. இந்த வகையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கும் முடிவினை எடுத்தது. இது தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இவ்வாறு தெரிவித்தார்.
இது நாட்டை மக்களை ஒருமைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால் நமது மக்கள் 190% வாக்களிக்க வேண்டும். நம்முடைய எல்லோரும் ஒற்றுமையாக ஒருமித்து சஜித் பிரேமதாசா சின்னமாகிய அன்னத்துக்கு வாக்களித்து ஒரு வெற்றியை நீங்கள் 14 பெற வேண்டும் என்று.
நவம்பர் மாதம் 16 நடைபெற்ற இலங்கையின் அதிபர் தேர்தலில் 14 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் கட்சி சார்பில் தாமரை மொட்டு சின்னத்தில் போட்டியிட்ட கோட்டாபய ராஜபக்ச இலங்கையின் 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபராக தெரிவு செய்யப்பட்டார். பாரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி நடைபெற்ற தேர்தலில் நாடளாவிய ரீதியில் 80% அதிகமான மக்கள் வாக்களித்திருந்தார்கள். வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் புதிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கப்பெற்ற போதிலும் தென்பகுதி மக்களின் வாக்குகள் பெருமளவில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு கிடைத்த நிலையிலேயே அவர் வெற்றியை தனதாக்கி கொண்டார். நவம்பர் மாதம் 18 அனுராதபுரம் ருவன் வெலிசாய வரலாற்று சிறப்புமிக்க புனித தலத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இலங்கையின் அதிபராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்.
கோட்டாபய ராஜபக்சவன மம ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனராஜே.
இதன் பின்னர் பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலகி கொள்ள எதிர்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ச பிரதமர் ஆனார். அதன் பின்னர் புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டது. இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் முஸ்லிம்கள் இடம்பெறாத அமைச்சரவையாக இது அமைந்துள்ளது. டிசம்பர் மாதம் முழுவதிலும் 2 காலப்பகுதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணம் மற்றும் மலையக பகுதிகள் உட்பட இலங்கையின் 19 மாவட்டங்களில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களினால் 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். 500,000 மக்கள் பாதிப்படைந்தார்கள். புத்தளம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்ட பின்னர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் இவ்வாறு தெரிவித்தார்.
மழை காரணமாகவும் குளங்கள் திறந்து விடப்பட்டதனால் இளவங்குளம் அதே போல 6ஆம்கட்டை 4ஆம்கட்டை மணல்குண்டு மணல்தீவு போன்ற பல பகுதிகளிலே மக்கள் இடம்பெயர்ந்து அதே போல தில்லேடி பகுதியிலும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பல இடங்களிலே இடம்பெயர்ந்து வாழுகிறார்கள். புத்தளம் அரசாங்க அதிபரை நான் வேண்டியிருக்கிறேன், அவர்களுக்கு தேவையான சமைத்த உணவு அதே போல அவர்களுக்கு தேவையான ஏனைய வசதிகளை.
இது SBS வானொலியின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவானன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.